ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்ஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் சுவாமிகள் சைவத்தை நிலைநாட்டியதை பற்றியும் அவர் புராணமும். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
விஞ்ஞான சம்பந்தருடைய முக்கியமான பகுதி என் நெஞ்சை கொள்ளை கொண்டது மதுரை நிகழ்ச்சி. அதனை உங்களுக்கு சொல்லி பாடி காட்டினேன். திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். திருவதிகை வீரட்டானத்திலே அவர் கூற்றாயினவாறு திருப்பதிகம் பாடி தன்னுடைய சூளை நோயை தீர்த்து கொண்டார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். அந்த பதிகத்தின் கடைசி பாடல் வரையிலும் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய் என்று அவர் பாடியிருக்கிறார். அப்ப கடைசி பாட்டு வரலையும் அவருக்கு அந்த சூளை நோய் என்ற, அதாவது ஒரு வயிற்று நோய். சூளை நோய் என்பது ஒரு வயிற்று நோய், அது அவருக்கு தீரவில்லை என்பது அவருடைய திருவாக்கு அல்லவா? ஆமா. அப்ப பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் பெருமான் எப்படி அவருக்கு இந்த சூளை நோய் தீர்ந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழலாம் அல்லவா? எழலாம். இப்ப பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் சொன்னது தப்பா? கிடையாது. நூத்துக்கு 200 மார்க் அவர் சொன்னது ரைட்டு. எப்படி என்றால், நோய் தீர்த்தான் நோய் தீர்த்தான் என்று வருவது பிறவி நோயையும் சொல்லக்கூடும் அல்லவா? பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானே பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் பரவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று சொல்லுவது இந்த வயிற்று நோயை இருக்காத பிறவி நோயையும் சொல்லியிருக்க கூடும் அல்லவா? அது சூளை நோய் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலே ஒரு இடத்துல சூளை நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டான் என்று அவர் பாடியிருக்கிறார். இதனை நன்றாக வடிகட்டி படித்து விட்டார் சேர்க்கிறார் பெருமாள். எழுத்து எழுத்தாக எண்ணி படித்திருக்கிறார் தேவாரத்தை. பிள்ளைக்கூத்தனுடைய திருவருளினாலே அவர் பெரிய புராணம் பாடினார் என்பது ஒரு பகுதி, அதனை நாம மறுக்கவில்லை. ஆனால் தேவாரத்தை நன்றாக ஆராய்ந்துதான் அவர் எழுதியிருக்கிறார் என்பது என்னுடைய தீர்ப்பு. ஆமா, ஒரே ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 7000 பாட்டுல ஒரு இடத்துலதான் சூளை நோய் தீர்த்தான் என்று பர்டிகுலரா சொல்றார் அவர். இதனை கண்டுபிடித்தார் சேக்கிழார் பெருமான். அப்படித்தான் கண்டுபிடித்தான் தீர்த்து விட்டார்னு எழுதிவிட்டார். சேக்கிழாருடைய ஆராய்ச்சியினுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கிறது பாத்தீங்களா? ஒரு சரித்திரத்தை எழுதும்போது கண்ணாபினான் எழுதிவிடல, ஒழுங்காக எழுதி வைத்திருக்கிறார். அந்த திருப்பாடல் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். பாட்டுக்கு பொருள் தெரியறது தப்பு இல்லையா? பொருள் தெரியும் போது அந்த உணர்ச்சி வரும்போது நமக்கு பாட வர மாட்டேங்குது. என்னுடைய வாத்தியார் கூட அப்படித்தான் பொருள் உணர்ச்சி இதை வந்து பாட முடியாமலே போனார். எனக்கும் அப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறேன் இல்லையா? பொருள் தெரியாம எப்படி வேணாலும் பாட்டிட்டு போயிட்டா இந்த வம்பே கிடையாது இல்லையா? முடி கொண்டார் முளையிலை முளை இளவன் திங்களோடு மூசும் இளநாகம் கொண்டார்
மாலை இடப்பாகத்தே
தாயை மருவக்
கொண்டார், குடிகொண்டார்,
தங்காளம் தோல் மேற்கொண்டார்,
பூனை சேர்த்து தெய்வத்தன்மையை நாம் உணர முடிகிறது. சரி, இவர் சமண சமயத்தில் இருந்தார் அல்லவா?
ஆமா.
நம்ம சமயத்துல இல்லாததையா அங்க போய் பார்த்தார்? இல்ல, எல்லா சமயத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் அந்த சமயத்துக்கு போனார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அது நமக்கு தேவையில்லைதான். இப்ப நாம கூட அந்த சமயத்துல அப்படி செய்யறாம்பார், இந்த சமயத்துல அப்படி செய்யறாம்பார், சைவ சமயத்துல இல்ல பார் அப்படின்னு சொல்லுவது கூட அவ்வளவு நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பெரும் சமயம், பெரும் தெய்வம், இதனை வழிபடுகிறோம் நாம். இதுல எந்த விதமான குற்றமும் இல்லைன்னு என்னுடைய சித்தறிவே சொல்லுகிறது. என்னை விட பேரறிவு நிறைய உண்டல்லவா? அல்லவா? ஆமா, பெருந்தெய்வமாகிய சிவனை வழிபடுகிற நமக்கு எந்த குறையும் இல்லை. ஆக இவர் என்ன செய்தார், வேறு ஒரு சமயத்துக்கு போனார். இவருடைய தமக்கையினுடைய வேண்டுகோளுக்கு இறங்கித்தான் இவன் இவருக்கு சூளை நோயை கொடுத்து திருப்பி விட்டான். அந்த மாதிரி இப்பவும் செய்திருந்தான்னா ரொம்ப பேரை திருப்ப வேண்டியிருக்கு. அப்பவாது திருநாவுக்கரசு ஒருத்தரை மாத்திரம் திருத்தினான், இப்ப ரொம்ப பேர் அப்படி திருப்ப வேண்டியிருக்கு. எப்படி சூளை நோயை கொடுத்து அவர்களை எல்லாம் திருப்புவானோ பார்த்துக் கொள்ளலாம். சைவன்களையே திருத்த வேண்டியிருக்கு, அதுதான் அதில் ஆச்சரியம். வேறொரு சமயத்தவனை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சைவங்கள்லயே எத்தனை பேர் திருநீர் பூசாதவன், ருத்ராட்சம் போடாதவன், கோயிலுக்கு போகாதவன், கோயிலுக்கு போறவனை திட்டுறவன், ருத்ராட்சம் போடுறவனை திட்டுறவன், விபூதியை பூசினவன் நம்ம சைவன்லயே இருக்கான் இல்லையா? அவனை திருத்தினா சரிதான் என்று நான் கேட்டுகிறேன். நான் சொல்லுவதில் எதுன்னு சுடு சொல்லி இருந்தால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு, அந்த பல்லவன் என்ன செய்கிறான், இவன் ஏதோ பொய் சொல்லிவிட்டு இந்த அவருக்கு மருள் நீக்கியார் என்று பேர். அங்கே மருள் நீக்கியார் என்பது இங்க தகப்பனார் வச்ச பேர். அங்க வந்து தர்மசேனன் போய் சொல்லிட்டு போயிட்டான், அவனை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு. அங்க இருந்து எல்லோரும் வந்தார்கள். அவன் அரசன் உங்களை அழைக்கிறான், நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்ட போது, இவர் அற்புதமான திருத்தாண்டம் ஒன்று, நாமார்க்கும் குடியல்லோ. ஒரு அரசனுடைய அழைப்பை இப்படி மறுக்க முடியுமா? அந்த தைரியம் நமக்கு உண்டா? நாமார்க்கும் குடியல்ல, நமனை அஞ்சோ, நான் யமனுக்கும் அஞ்ச மாட்டேன், நரகத்தில் இடர்படோம் என்று பாடுகிறார்கள். அது அப்படி இருப்பது தவறு என்று சில பேர்கள் எழுதியிருக்கிறார்கள். இடப்படும், அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன், அந்த ஸ்பாட்டுக்கே எனக்கு வேலை இல்லை, நரகத்துக்கே நான் போக வேண்டிய வேலை எனக்கு கிடையாது, ஏன் அவ்வளவு பெரிய பாபத்தை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிவிடுறாரு. இடப்படும் என்ன, அங்க போய் இடர் இல்லைன்னு பொருள். இடப்படும்னா அந்த இடத்துல பார்த்தே எனக்கு வேலை இல்லைன்ட்டார் சுவாமி. நரகத்தில் இடப்படும். ஏமாப்போ பிணி அறியோ பணிவோ மல்லோ இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரம். சிவனுடைய கை இப்படி கும்பிட்ட கோலத்தோடு கிடையாது என்று சொல்லுவார்கள். ஏன் அவனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை, அதனால அவனுக்கு கும்பிட வேண்டிய தேவையே இல்லை. இல்லையா, சிவனுடைய உருவத்துல எத்தனையோ உருவத்துல, அதாவது 64 உருவமே என்னமோ இருக்கிறது சிவனுக்கு. அந்த 64 உருவத்துக்கும் பாம்பன் சாமி அட்டாட்டக நிலையோ என்னமோன்னு ஒரு பாடல்கள் பாடியிருக்கிறார். அட்டாட்டக நிலை என்று அதுக்கு நினைக்கிறேனா, சின்ன பிள்ளையில படித்தது. அந்த 64 உருவத்திலேயும் இப்படி கும்பிட்ட கையோடு கிடையாது. சேர்ந்தறியா கையானை என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர். இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாம் ஆர்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் நச்சங்கவன் குழைவோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் ஆளா என்றும் மீளா ஆளாய் என்று சொல்லுகிறார் நரகத்தும் இடப்படும். நரகத்தும் இடப்படும் கடலையில்லோ ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாம் ஆர்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் நச்சங்கவன் குடை ஓர் காதில் கோமாத்தே நாம் என்றும் குடிகிறோமே. அகலிடமே இடமாக உறவு தன்மை இந்த பாட்டுல இருக்கிறது. ஓடா, இந்த ஊர்ல இருக்கிற சமைக்க இன்னும் மறக்கல, பிச்சை போடுவதற்கும் மறக்கல, தாயேன்னு கைய நீட்டினா ஒரு சோறு போட்டு விடுவார்கள் இல்லையா. கிலோ 20 ரூபாய் விற்கிற காலத்துல கூட அன்னதானம் போட்டுக் கொண்டுதானே இருக்கிறார்கள். இந்த நாட்டின் சொத்து அது, இந்த தர்மம் இல்லையா. சிதம்பரத்துல ஒரு சாமியார் இருந்தார், 10 மணிக்கு இப்படி கைய நீட்டுவார். ஒரு வீட்டுல ஒரு பிடி அந்த ஒரு உருண்டை பட்டா அதை சாப்பிட்டு போயிடுவார், அடுத்த உருண்டை வாங்க மாட்டார். ஆமா, அப்படி கைய தாயின்னு கூப்பிட மாட்டார். 10 மணிக்கு இந்த சாமியார் வருவாரான்னு எல்லாரும் சாதத்தை பிசைஞ்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த வீதிக்கு வருவாருன்னு தெரியாது. கைய நீட்டுவார், ஒரு உருண்டை அப்படி வைப்பார்கள். சில தாய்கள் என்ன பண்ணுவா, நல்லா பெரிய உருண்டைய உருட்டி வச்சு போடுவார். ஒரு உருண்டை தானே சாப்பிடுவாரு அப்படின்னு அதை சாப்பிடுவார். சாக்கடை தண்ணி இருக்கு பாருங்க, சாக்கடை தண்ணி அதை அடுத்து குடிப்பார். அவர் உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா, பவுன் மாதிரி இருந்தது அந்த உடம்பு. சாக்கடை தண்ணியை நாம சுவாசிச்சாலே நமக்கு கெடுதல்னு சொல்றான், அதை மெரிச்சாலே தப்புன்னு சொல்றான். அதை குடித்ததை நான் பார்த்திருக்கிறேன். கதையல்ல, புராணம் அல்ல, நான் பார்த்தேன். தூக்கம் வந்ததுன்னா தெருவுல படுத்து தூங்குவார் நடு ரோட்ல. காரணம் என்ன, அப்படியே திரும்பிட்டு போவான், யாரும் எழுப்ப மாட்டான் அவரை. ஆமா, ஒரு நாள் திடீர்னு அந்த சாமி மறைஞ்சு போயிட்டார். தேடினாங்க எல்லாரும், இன்னும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் அப்படில தன்னுடைய உடலை எப்படியோ மறைத்துக் கொண்டு விட்டார் அவர். அப்படி ஒரு பெரிய மகான்கள் வாழ்ந்த நாடு, வாழ்கின்ற நாடு இது அல்லவா, அதத்தான் சொல்ற. அகலிடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் இலக்காரையம். ஒரு பிடி சோறு வாங்கி சாப்பிடுறது உன்னுடைய அரசன்கிட்ட நான் வர வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு அழுத்தம் திருத்தமான சொல்லு பாருங்க. அகலிடமீடமாக ஊர்கள் நுறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்காரையம் புகலிடமாம் அம்பலங்கள். திண்ணை நமக்கு சொந்தமில்லை, இப்ப திண்ணையே கிடையாது. அதையும் இவன் சோத்துக்கு சேர்த்துக்கிட்டா விட்டு திண்ணை உண்டும்பார் பட்டியல் தெரியும். திண்ணையில படுத்தா எழுப்ப மாட்டான், அல்லது சத்திரம் சாவடின்னு முன்ன வச்சிருந்தான். இப்ப சத்திரமும் கிடையாது, அன்ன சத்திரம்னு வச்சோம்னா நானும் நீங்களும் போய் சாப்பிட்டுட்டீங்க, பிச்சைக்காரன் ஒண்ணும் கிடைக்காது இல்லையா. ஆமா, சத்திரங்கள்லாம் இருந்த நாடுதானே இது. இன்னைக்கு இருக்க குங்குவா சத்திரத்துக்கு அண்ணாண்ட எவ்வளவு பெரிய சத்திரம், அத்தனை பேரும் சாப்பிட்டுருக்காங்க இல்லையா. அப்படி தர்மம் தழைத்த நாடு இது. புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள். தரையில படுத்து தூங்குவேன், பூமி தேவி நீ போடா ஏழைன்னு என்னை பிறட்டி தள்ளிவிட மாட்டாள். அப்பர் சாமியினுடைய வாக்கு. பொய் சொல்றேன் நினைப்பாயோ, இல்லை மெய்யே அப்படின்னு சொல்றாரு. புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள் பொய்யல்லை மெய்யே. இவ்வளவு தைரியம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா, இகளுடைய விடையுடையான் ஏற்றுக்கொண்டான். விடையுடையான் சிவன், அவன் என்னை ஏன்று கொண்டு விட்டான். எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. இகளுடைய விடையுடையான் ஏற்று கொண்டான். இனி ஏதும் குறையும் புகிலுடுத்து பொன்பூண்டு இறிவார் சொல்லும் சொல் கேட்க கிடவோமோ. புகில் என்பது பட்டாடை. பொன்னாவரணம் ஏழைகளுக்கு கிடையாது. அது அரசன் பூண்டிருப்பான். அவன் துகில் உடுத்து பொன் பூண்டு திரிவான் என்று சொல்ல முடியுமா அவனை? மகாராஜா எழுந்து வந்தார்கள், பவனி வந்தார்கள் என்று சொல்வனை திரிகிறவன் என்று சொல்லுகிறார் இவர். ஒரு அரசனை பார்த்து சொல்லுகிறார் அந்த அந்த உணர்வு இல்லையா? துகில் உடுத்து பொன் பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ. அப்படின்னு சொல்லுகிறார். அகலிடமே இடமாக உங்கள் தோறும் அட்டுவோம் விளக்காரையும் உங்களிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புறத்தாள் பொய்யன்று மெய்யே. இகளுடைய விடையுடையான் என்று கொண்டான். இனி ஏதும் குறைவில்லோ உயிருடுத்து பொன் கொண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோமே. யாரும் கிடையாது, எனக்கு நான் தான். சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். சிவபெருமான் திருவடிகே சேரப்பெற்றோம். ஒன்றினார் குறையுடையோம் அல்லோம். என்றும் நாம் அவர்களுடையோம் அல்லோம். இருநிலத்தில் எமக்கு எதிராவாரும் இல்லை. நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோ. சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம். முக்கியம், அவனுடைய திருவடியை நான் சேர்ந்து விட்டேன். எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, ஒரு குற்றமும் எனக்கு கிடையாது. ஆக நாமளும் அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டால் எந்த குறைவும் நமக்கு இருக்காதல்லவா? எந்த குற்றமும் நமக்கு இருக்காதல்லவா? நிச்சயம் நான் சிவனையேத்தான் வணங்குறேன். எனக்கு வயசு 78 வந்து எந்த குறைவும் இல்லை. ஏதோ உடல்ல சிறு குறைகள் இருந்தாலும் கூட அதற்காக நான் பொருட்படுத்துவதே கிடையாது. நீ 78 வயசு நான் பாடிக்கிட்டு இருக்கேன், என்ன குறை இருக்கிறது எனக்கு? எனக்கு குலதெய்வமே அம்பாள் தான். இருந்தாலும் கூட நான் குங்குமம் கூட வைக்கிறது இல்லை. ஆனா குங்குமம் வைக்கிறது தப்பு என்று நான் சொல்கிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இப்ப சிவபெருமான் திருவடியே மாத்திரம் நான் பிடித்துக் கொண்டிருந்தாலும் நான் அதுக்காக ஒன்னும் குறையில்லையே இல்லையா? ஆமா, அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன், இன்பமே வடிவானவன். என்ன குறை கிடையாது, ஒரு குறையும் இல்லை. மன அமைதியோடு இருக்கு. இது ஒண்ணு போறாதா? சாப்பிட்டு படுத்தன்னு நல்லபடி நபடி தூங்கிடுவேன். எந்த குறையும் மனசுல வர்றதே கிடையாது. காரணம் என்ன? அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒன்றினார் குறையுடையோமல்லோ, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோமல்லோ, சிவபெருமான் திருவடியை சேரப்பெற்றோம். ஒன்றினார் குறையுடையோமல்லோ, அங்கே ஒரு பிணியார் கரலோடி ஓடிப்போ. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம், சிவபெருமான் திருவடியை சேரப்பெற்றோம். ஒன்றினார் தலைமாலை அணிந்த சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்துள்ளோமே. நான் புண்ணியவானாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பத்தான். திருஞான சம்பந்தர் சொல்லும் போது சொல்லுவார், என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவன் இன்பமாக இருப்பான், துன்பமே அறிய மாட்டான். அது மாத்திரம் இல்ல, கையில பொருள் இருந்தா அவன் வந்து புண்ணியவானாகவா இருப்பான், கையில பொருள் வந்துட்டா புண்ணியவானாகவா இருப்பான். நீங்க என்றீங்க, நல்லா இருக்கு. குடிக்கிறதும் குட்டிய விரட்டுறதும் தான் தொழிலா இருப்பான் இல்லையா? அதனால்தான் துறவர்கள் செல்வத்தை வெறுத்தார்கள். அதனால்தான் செல்வத்திற்கு வெறுக்கை என்று ஒரு பேரும் உண்டு இல்லையா? செல்வத்திற்கு மாடு என்றும் ஒரு பொருள் உண்டு. அதுதான் அப்ப இந்த காலத்துல என்ன அவனுக்கு இருக்குன்னா, எனக்கு 1000 மாடு இருக்குமா, அதனால அதுக்கு மாடுன்னு வெறுக்கை என்று பேர். துறவியர்கள் வெறுத்ததுனால செல்வத்திற்கு வெறுக்கை என்று பேர். செல்வம் வேண்டியதுதான். நம்ம செல்வத்துல நமக்கு ஆசை இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. புரத்தியா வீட்டு பணத்துல புரத்தியா வீட்டு இன்பத்துல நமக்கு ஆசை இருப்பது தவறு. அதனாலதானே நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ. ஆமா, எந்த வகையிலயாவது புரத்தியான சொத்தை நாம எப்படியா அபகரிக்கலாமா, இதுதானே நோட்டம். அதனாலதான் அவர் சொன்னார், பொண்ணும் பெறுவார்கள் அவன் புண்ணியவானாகவும் இருப்பான் அப்படின்னு எழுதி வச்சார் புண்ணியான சுமந்தர். தன்னடைந்தார்க்கு நல்ல கருத்துக்கள் அத்தனையும் இசையாக வந்ததையா. இந்த கருத்துக்கள் அனைத்தும் வெறும் வசனமா வல்லியே, இசையாக சொல்லி வைத்த பெரியோர்கள் நமது சமுதாயம் அப்படி அல்லவா? ஆமா,
தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, கண்ணடைந்த மதிர்பிரம புறத்து உறையும் காவலனே, முன்னடைந்தான் வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே.
வரமாட்டார் போல இருக்கு. நாம வெறுமா போனா வல்லவன் பிடித்துக் கொள்ளுவான். ஏய் பைத்தியக்காரங்களா, போயும் கூட பிடித்துக் கொண்டு வர முடியலையா? ஐயா இங்க வரலன்னா வல்லவன் எங்களை ஒறுப்பான் ஐயா. ஓஹோ, என்னால நீங்க அடி வாங்க வேண்டாம், என்னால ஒரு உயிர் துன்பப்பட்டதுன்னு வேண்டாம் அப்படின்னு எண்ணினார் பரமகருணாமூர்த்தி அப்பர். வரண்டா போயிட்டு போயிருக்கலாமா அப்படின்னு நாம எண்ணுவோம். என்னால ஒருத்தன் அடி வாங்க வேண்டாம், நான் வருகிறேன் அப்பான்னு போயிட்டான். போனவன் நினைச்சு பார்த்தானா, அங்க போனவன் அவன் நினைச்சு பார்த்தானா, என்னடா இங்க இருந்தான் போனான். நாம கூட நினைச்சா வேற ஒரு மதத்துக்கும் போகலாமே. ஆக யாராவது தடுக்க முடியுமா? முடியாது தானே. அந்த மாதிரி இருந்தான் போனான் அப்படின்னு விட்டுருக்கலாம் அல்லவா? என்ன செய்தான் பாத்தீங்களா? இந்த தமிழ் மதத்துக்கு முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா? ஜீவகாருண்யம். ஆமா, அவன் எறும்ப கொல்ல மாட்டான், ஈய கொல்ல மாட்டான். அதனால தெருவுல நடந்து போகும்போது தொடப்ப கட்டையினால தூக்கி கூட்ட மாட்டான். தொடப்ப கட்டையினால கூட்டினாலும் அது இந்த எறும்பு மேல பட்டதுன்னா செத்து போயிடும். அதனால என்ன பண்ணுவான், மயில் பீலிகையினால அப்படி கூட்டிட்டு அது மேல நடப்பான். அப்ப அவ்வளவு ஜீவகாருண்யம், அவ்வளவு ஜீவகாருண்யமாக இருக்கிற ஒரு தன் இவரை தூக்கி நீச்சறையில போட்டு சூடுறான். நீச்சறையில சுண்ணாம்பு காலவாய்த்து பாருங்க, அதுல தூக்கி போட்டு வந்து சுட்டுப்படும். ஒரு எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம்னு சொல்லுகிற ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயத்துக்கு தலைவனாக வர வேண்டியவனை ஒரு மனிதனை நீச்சறையில விட்டுட்டு அவனை கொல்லுடான்னு சொல்லிவிட்டான். நான் தான் தேவாரம் பாடிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுக்கே உங்களுக்கு தெரியும், 50 வருஷமா நான் மெட்ராஸ்ல இருக்கேன். நான் ஒன்னும் தப்பு பண்ண வேண்டாம், ஒன்னு வேண்டாம், ஒரு ஒயின் ஷாப்ல போய் ஒரு பாட்டில் வாங்கி விட்டேன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் பார்த்துட்டார், என்னங்க இந்த தர்மபுர சாமிநாதன் ஒயின் ஷாப்ல இருந்து வந்த. நான் ஒரு நாள் பூந்தமல்லிக்கு போனேன், தெருவில் போயிட்டு இருந்தேன், மழை வந்து ஓடி போய் ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். ஒயின் ஷாப் எனக்கு அப்படியே உடம்பு துடிச்சு போச்சு. நான் வெளியே வரும்போது இந்த மிருதங்கக்காரர் பார்த்துட்டாரு, ஐயா ஐயா தர்மபுர சாமிநாதன் ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ட்டாருன்னா, 50 வருஷமா நான் தேவாரம் பாடினதெல்லாம் தொலைஞ்சு அல்லவா? ஐயோ நம்மளை யாரும் பாத்துற கூடாதுன்னு பயந்து அடுத்த நிமிஷம் மழையில நனைஞ்சாலும் சரி வெளியே ஓடிட்டான். நல்ல வேலையா ஒத்துருப்பா அல்லவா? ஆமா, அந்த மாதிரி என்ன பண்ணினா, எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம் சொல்லிட்டு ஒரு பெரிய மனிதனே கிணற்றறையில தூக்கி போட்டான். அப்பா என்ன விட்டுடுறா, நான் இனிமே சைவ சமயத்துக்கு போக மாட்டேன், நான் ஒரு சமுதாயத்திலேயே இருந்துடுறேன், நான் சமணனாகவே இருந்துடுறேன், நான் வேட்டி கட்டிக்கல. சமணங்கள் முக்கியமான சமணங்கள் வேட்டி கட்ட மாட்டான், ஆடை இல்லாமலே இருப்பான். இப்பவும் என்னமோ ஒரு ஊர்ல அப்படி இருக்காங்க. என்ன ஊருங்கிறது, என்னமோ பாலான்னு வரும், சரவண பல்லவா என்னமோ ஒரு ஊர்ல. நான் பார்த்தேன், நான் அவனை பார்க்கணும்னு போல போனேன், அங்க அவர் பார்த்தேன், ஆடை இல்லாமே இருப்பான். அந்த மாதிரிதான் இருந்தார் திருநாவுக்கரசர், இருந்தேன்னு பின்னால பாடி வைக்கிறார் அந்த பாட்டுகளை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லவா? கிடையாது, பேசாம இருந்துட்டாரு, நீச்சறையில தூக்கி போட்டான். எத்தனை நாள் இருந்தார் தெரியுமா? ஒரு நாள்லயே அது கருகி போயிடும் அந்த உடம்பு. 7 நாள் போட்டு பறந்து திறந்து பார்த்தான்னு சேக்கிடார் பெருமான் எழுதி வைக்கிறார். என்ன பண்ணினார் தெரியுமா? கிடையாது, அற்புதமான திருப்பதிகம் ஒண்ணு பாடினார். இந்த திருப்பதிகம் இருக்கிறது, நான் இப்போது உங்களுக்கு பாடி காட்டுவேன். மற்ற வீணை அங்க ஒலி கேட்டது எனக்கு.